மலேசிய உளவியல் பேராசிரியர் முனைவர் கி லோகநாதன் அவர்களுடனான பேட்டி இது. இதில் இந்திய தத்துவங்கள், அதிலும் குறிப்பாக சைவ சித்தாந்தம் பற்றி தொடர் உரைகள் இந்த பேட்டியில் அமையவுள்ளன. திராவிட மெய்யறிவு வரலாற்றின் ஒரு முக்கிய பகுதி சைவ சித்தாந்தம். இந்த தத்துவத்தை விளக்குகின்றார் பேராசிரியர் அவர்கள். வணக்கம் முனைவர் திரு லோகநாதன் அவர்களே, உங்களது பார்வையில் இந்திய தத்துவங்களை விளக்க முடியுமா?
வணக்கம் சுபா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய தத்துவ வரலாறு அடிப்படைகள் அப்படின்னு சொல்லும்போது எனது சொந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் தான் நான் சொல்ல முடியும். ஆக இப்போ என்னுடைய பெரிய ஒரு கண்டுபிடிப்பு என்ன அப்படிங்கும்போது, இந்த சுமேர் இலக்கியம் என்பது முதற்சங்க தமிழ் என்பதோடு நமது இந்திய இந்து தத்துவ சிந்தனைகள் தோற்றங்கள் எல்லாமே அங்கிருந்து தான் வருது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கு பல பல ஆதாரங்கள் இங்கே வந்து ரிக்வேதம், உபநிடதங்கள், சமண தத்துவங்கள், புத்த தத்துவங்கள் ஆகியவற்றின் தோற்றுவாயை நம்ம அங்கே பார்க்குறோம். அடுத்து சைவம், வைஷ்ணவம், சாக்தம் போன்ற இந்து சமயங்களின், தாந்திரிக சமயங்களின், ஆகமிய சமயங்களின் தோற்றுவாயும் அங்கே பார்க்கின்றோம். அதில் மிக மிக அடிப்படையாக இருக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த கி.மு. 3000 ஆண்டு வாக்கிலேயே இந்திய அல்லது திராவிட மெய்யறிவு வரலாற்றின் தோற்றுவாயை மிக மிக சிறப்பாக பார்க்கின்றோம். அந்த அடிப்படையை தான் இந்திய மெய்யறிவு சிந்தனைகள் தோன்றியிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் முன்வைக்கின்றேன். இப்போது இருக்கிறது போல இந்திய மெய்யறிவு வரலாறு வேதத்தின் அடிப்படையிலேயே கொள்ளப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஆனால் வேதத்தின் காலம் கி.மு. 1500 வாக்கில், சுமேரிய இலக்கியம் அப்படிங்கிறது கி.மு. 3000 ஆண்டுகள், என்ன கி.மு. 3000, அதில் வந்து முதல் நூல், மிக பழமையான நூல் வந்து சுருப்பாக்கு என்ற ஒரு மேதை ஞானி எழுதின நெறி என்ற ஒரு அற்புதமான ஒரு நூல். ஆக அந்த நூல் அடிப்படையிலே தான் இந்திய வரலாறு தோன்றியிருக்கின்றது என்ற முறையில் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்து இந்த சுருப்பாக்கு நெறி, சுமேரிய மொழியே பழந்தமிழ் முதற்கங்க தமிழ். ஆக இந்திய மெய்யறிவு வரலாறு என்பதும் திராவிட மெய்யறிவு வரலாறு என்பதும் ஒன்றுதான். அதற்கு மூலமாக இருப்பது பழந்தமிழ் மொழி. அதில் இன்னொரு கருத்து என்னன்னா, நான் ஆதாரபூர்வமாக பல கருத்துகள் எழுதியிருக்கிறேன். ரிக்வேத தமிழ், ரிக்வேத மொழி என்பது சுமேரு தமிழின் இன்னொரு வடிவம்தான். ஆக இந்த நோக்கத்தை நம்ம பார்க்கும்போது இந்திய மெய்யறிவு சிந்தனைகள் ஏறக்குறைய அனைத்துமே இந்த சுமேரு தமிழின் வழியிலேயே தோன்றியவை. ஆகவே அவை எல்லாமே திராவிட மெய்யறிவு வரலாறு என்ற அடிப்படையிலேயே நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் சுபா. என்ன கேக்குறீங்க?
சரி, இப்போ ஒரு கேள்வி, இந்த விஷயம் நீங்க சொல்றப்போ ஒரு கேள்வி வருது. அதாவது இந்த பொதுவாக இந்திய தத்துவங்கள் அப்படின்னு பாக்குற போது பற்பல தத்துவங்களை நீங்க பெயர் சொன்னீங்க, அதுல பொதுவாக இருக்கின்ற சில தன்மைகளை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
ஓகே, இது ரொம்ப நல்ல கேள்வி. அது அது வந்து இந்த பொது கூறு அதுதான் நம்ம தமிழ் பண்பாட்டுல மிக மிக சிறப்பா இருக்கு. அதே போல ஏனைய பண்பாடுகள்லயும் இருக்கு பாருங்க. அதாவது இந்த மெய்கண்டார் என்ற ஒரு சொல்லிலேயே அந்த கூறு இருக்கு. அதாவது மெய் காணும், ஒவ்வொருவனுமே மெய் கண்டான் ஆக வேண்டும் அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது, மெய்யை அழியாத மெய்யை அறிந்தவனாக, புரிந்து கொண்டவனாக, தெரிந்தவனாக, கண்டவனாக ஒருவன் உயர வேண்டும். ஆக இந்த மெய்யறிவு ஆய்வு, யூனோ தி சர்ச் ஃபார் தி ட்ரூத் அப்படிங்கும்போது, அதுதான் இந்த சுமேரி காலத்திலிருந்து இன்றளவு இந்திய பண்பாடு, அதுவும் குறிப்பாக தமிழ் பண்பாடு, தமிழ் திராவிட மெய்யறிவு சிந்தனையின் மையக்கூறாக இருக்கின்றது. இப்ப நம்ம தெரிந்த நூல்கள்ல இருந்து போகும்போது தொல்காப்பியத்துல மெய் நெறித்து அப்படின்னு ஒரு சூத்திரம் வருது. விட்ட ஒரு ஒரு காண்டியை உரை அப்படிங்கிற ஒரு உரையை பற்றி விளக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கும் போது, இந்த மாதிரி ஒரு சூத்திரத்தின் பொருளை எழுத்துக்களாலும் எடுத்துக்களாலும் காட்டும் போது அது வந்து மெய் நெறித்து மெய் நெறியை பின்பற்றி சொல்வது அப்படின்னு தமிழ்ல மிக ஏறக்குறைய கிமு 3000 அல்லது கிமு 300 ஆண்டு வாக்கில் எழுந்தது. அதே போல திருக்குறள் நம்ம பார்க்கிறோம், மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற முறையில அந்த ஒரு கருத்து மிக மிக ஆழமாக இருக்கின்றது. இதுல என்ன ஒரு அதிசயம் அப்படிங்கும் போது, சுறுப்பாக்கு நெறி என்ற அந்த நூல் கிமு 3000 அங்கேயும் இதே கருத்து தான். ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, நிகழ்நம் கல் கல்லின் நிகழே மெய் கல் கல் அப்படிங்கிறாரு. அதாவது நிகழ்நம் நிகழ்ந்த நிகழ்கின்றவை நம்மளை சுற்றி நிகழ்கின்றவை கல் கல்லின் கற்றால் நிகழே மிகவே மெய் கல் கல் உண்மைகளை கண்டறியலாம் உண்மைகளை கற்று தெரியலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து, ஒரு அழகான வரி, மிக மிக சிறப்பான வரி. அப்புறம் அத என்ன சொல்ற அப்படிங்கும் போது, இந்த மாதிரி மெய்களை கற்று தெளிந்து அகத்துல இருக்கின்ற கசுகடுகளை நீக்க நீக்க கண்கள் அப்படியே சூரியன் போல சுடரும் பிரகாசமாகும் அறிவு சுடரும் அப்படிங்கிற அந்த கருத்து அங்க இருக்கு. ஆக இதுதான் எனக்கு வந்து மையக்கூறு. அவர் பிற்காலத்துல உபநிடதம் கூட சத்தியம் ஏவா ஜெயதே அப்படின்ட்டு கூட சொல்றாங்க. ஆக சத்தியம் ஏவா வாமியே வெல்லும் உண்மைதான் வெல்லும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆக சுமேரிய காலத்திலிருந்து இந்திய பண்பாட்டின் தமிழ பண்பாட்டின் திராவிட மெய்யறிவு பண்பாட்டின் வரலாற்றின் மைய கூறாக இருப்பது என்ன அப்படிங்கும் போது, இந்த மெய் அறிவை தேடுவது மெய்ப்பொருள் காண்பதுதான் அறிவு அப்படிங்கிற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில தான் பண்பாட்டே சிறந்து விளங்கி இருக்கின்றது. அந்த மாதிரியான ஒரு பயணத்தின் அறிவு பயணத்தில் தோன்றியவை தான் இந்த பல்வேறு இன பழங்காலத்தில் இருந்த 6 சமயங்கள், பிறகு சைவம் வைஷ்ணவம் வேதாந்தம் சமணம் புத்தம் போன்ற எத்தனையோ சமயங்கள் அப்படியே அந்த பயணத்துல ஒருவாறு உருவாகி ஒரு 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 தரிசனமாக அது ஆகின. அந்த தரிசனங்கள் இன்றளவு இந்தியன் பிலாசபி இந்திய மெய்யறிவு அப்படின்ட்டு இருக்கு. ஆக சுபா நீ கேட்ட கேள்வியோடைய பதில் இதுதான், மெய்யறிவு தேடுதல் மெய்ஞானம் அடைதல் மெய்கண்டான் ஆகுதல் இதுதான் சுமேரிய காலத்திலிருந்து இன்றளவு இந்திய பண்பாட்டின் மெய்யறிவு பண்பாட்டின் திராவிட மெய்யறிவு வரலாற்றின் மைய கூறாக இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து.